அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இறைவன் நிறுவின வழியாகிய நீதியின் மார்க்கம் அல்லது நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்கவும் இறைவனோடு என்றென்றும் சமாதானத்தோடு இருக்கவும் விரும்புகிற இறைவனின் திருநாமத்தில் உங்களை இந்த நீதியின் பாதை நிகழ்ச்சிக்கு இன்று அழைக்கிறோம். ஒரு முட்டை ஒரு பாறையுடன் மல்யுத்தம் செய்யக்கூடாது என்பதை இன்றைய பாடத்திட்டத்தின் மூலம் பார்ப்போம். ஒரு முட்டையும் பாறையும் மோதும்போது என்ன நடக்கும்? முட்டை உடையும், பாறையில் எவ்வித மாற்றமும் இருக்காது. எகிப்தின் ராஜாவாகிய ஃபிரவுன் இறைவனோடு மோதினால் என்ன நடந்தது என்பதை பார்க்கப் போகிறோம். மூசா நபி அவர்கள் எழுதும்போது உமாவத்தின் புஸ்தகம் 32:4 வாசிக்க கேளுங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை செய்யும்படியாக இறைவன் மூசா மற்றும் ஹாரூன் நபிமார்களை ஃபிரவினிடம் அனுப்பினதை கடந்த நிகழ்ச்சியில் கேட்டோம். யாத்திராகமம் 5:2 வாசிக்க கேட்போம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். சுருங்க சொன்னால், இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ய இறைவன் விரும்பினான். அதே சமயம் ஃபிரவுன் இஸ்ரவேலரை விடுவிக்க மனதில்லாமல் அவர்களை தன் அடிமைகளாகவே வைத்திருக்க தீர்மானித்தான். யாத்திராகமம் 7:10-12 படிக்க கேட்போம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. மல்யுத்த போட்டியின் தொடக்கத்தை கவனியுங்கள். மல்யுத்தம் என்பது மக்களின் பாரம்பரிய விளையாட்டு. இறைவனுக்கும் ஃபிரவனுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில் ஒருபுறம் ஃபிரவனும் அவனுடைய மந்திரவாதிகளையும் மறுபுறம் மூசா நபியையும் ஹாரூன் நபியையும் காண்கிறோம். மோசே தன் கோலை கீழே போட்டபோது அது ஒரு பெரிய பாம்பாக மாறினது. ஃபிரவனின் ஊழியர்களும் தங்கள் கோல்களை கீழே போட்டபோது அந்த கோல்களும் பாம்புகளாக மாறின. ஆனால் மூசா நபியின் பாம்பானது, அதாவது கோல், மற்ற மந்திரவாதிகளின் பாம்புகளை, அதாவது கோல்களை விழுங்கி போட்டது. இவைகளை பற்றி நாம் என்ன கூறுவது? மூசா நபியும் ஹாரூன் நபியும் செய்த அதிசயங்கள் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் ஃபிரவுனின் மந்திரவாதிகளும் அதிசயங்களை செய்தனர். இந்த அதிகாரத்தை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? இறைவனிடமிருந்து பெற்றார்களா? இல்லை. இறைவன் தனக்குத்தானே எதிராளியாக போராட முடியாது. அப்படியானால் இந்த சக்தி எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது? ஃபிரவுனின் மந்திரவாதிகள் மாய வித்தைகளையும் ஷைத்தானிடமிருந்து வரும் சக்தியையும் நம்பியிருந்தனர். ஷைத்தான் மிகவும் வலமை உள்ளவன்தான். அவன் இன்சானை ஏமாற்றுகிறான் என்பதை திருமறை நமக்கு விளக்குகிறது. ஷைத்தான் சக்தி வாய்ந்தவனாகவும் அற்புதங்களை செய்யக்கூடியவனாகவும் இருந்தாலும் உண்மை என்னவென்றால் இறைவன் ஷைத்தானை விட சக்தி வாய்ந்தவன். இவ்விதமாக மூசா நபியின் பாம்பானது ஃபிரவுனின் மந்திரவாதிகளின் பாம்புகளை விழுங்கினது என்றாலும் இவை அனைத்தும் செய்தும் ஃபிரவுன் இறைவனிடம் மனந்திரும்புவதற்கு ஏதுவாக அமையவில்லை. இறைவாக்கு கூறுவதை கவனிங்கள். தெவ்ராத் 2 புஸ்தகம் 7 சுறாவிலிருந்து 14, 15, 16 ஆயத்துகளில் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான், காலமே நீ பார்வோனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பவியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம், அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று, நதியின் மீன்கள் செத்து நதி நாறிப்போயிற்று, நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று, எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகுடாமல் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, நீ அவர்களை அனுப்பிவிடமாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன், நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும், அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மோசே கர்த்தர் மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான், அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய், அவைகள் உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன், நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவிகூடாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய்ப்போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகூடாமல் போனான். ஃபிரவனின் மந்திரவாதிகள் செய்த அற்புதங்களிலிருந்து சைத்தானிடமும் சில சக்திகள் இருக்கிறதென்று பார்க்கிறோம். இந்த சைத்தானின் வல்லமையால் ஃபிரவனின் மந்திரவாதிகளும் கொஞ்சம் தவளைகளை தோற்றுவிக்கவும் கொஞ்சம் தண்ணீரை ரத்தமாகவும் மாற்ற முடிந்தது. அவர்களின் சக்தி மிகவும் குறைந்ததாயிருந்தது. சர்வ வல்லமையுடைய இறைவன் எகிப்து தேசமெங்கும் அனுப்பின வாதைகளை அகற்ற ஃபிரவனின் மந்திரவாதிகளால் கூடாமல் போனது. ஃபிரவனின் மந்திரவாதிகள் பலவிதமான அற்புதங்களை செய்தும் தாங்கள் நினைத்தபடி அதை செய்யக்கூடாமல் போனது. உண்மையாகவே சைத்தானுக்கு சில சக்திகள் இருக்கிறது. அதனால் அவனை வழிபடும் இன்சானுக்கு அதிலிருந்து சில சக்திகளை சைத்தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனாலும் அந்த சைத்தானின் சக்திகள் இறைவனால் நியமிக்கப்பட்ட வரம்புகளை மீறாது. இறைவன் மட்டுமே எல்லாம் வல்லவன். அவனால் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இறைவன் மட்டுமே வரம்பில்லாதவன். ஃபிரவனின் மந்திரவாதிகள் இறைவனின் மகத்துவங்களை பற்றியும் அவனுடைய வரம்புகளை பற்றியும் அறிய துவங்கினர். ஆனால் ஃபிரவன் இன்னும் இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுத்துவிட்டான். ஃபிரவன் தொடர்ந்து தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இஸ்ரவேலரின் இறைவனிடத்தில் மல்யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும் என்று நினைத்தான். ஆனால் இறைவன் ஃபிரவன் மீதும் அவனுடைய ஜனங்களின் மீதும் இறைவன் இதுவரை 7 வாதைகளை மூசா மற்றும் ஹாரூன் நபிமார்கள் மூலமாக கொண்டு வந்ததை இறைவாக்கு கூறுகிறது. இப்பொழுது அந்த வாதைகளை ஒவ்வொன்றாக விளக்க நமக்கு நேரமில்லை. எகிப்திய தேசமெங்கும் வண்டுகள் வந்து இறங்கினது. அதனால் பெரும் சேதம் ஏற்பட்டது. அடுத்த வாதையில் கால்நடை மீது பயங்கரமான நோய் விழுந்து அநேக கால்நடைகள் மரித்து போயின. ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரரின் ஒரு ஆடு மாடுகள் கூட சேதமடையவில்லை. என்றாலும் பிறவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க மறுத்து விட்டான். அடுத்த வாதையாகிய கொப்பளங்களால் எகிப்தரை வாதித்தான். பிறவனின் மந்திரவாதிகள் மூசா ஹாரூன் நபிமார்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. யாத்திராகமம் 9:11 இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. 7வது வாதையாகிய ஆலங்கட்டி மழை பெய்து எகிப்து தேசத்தின் பயிர் நிலங்கள் அனைத்தையும் பாழாக்கினது. இதற்கு முன் எகிப்தியர் பார்த்திராத வகையில் பயிர் நிலங்கள் பாழானது. அடுத்த வாதையாகிய வெட்டுக்கிளிகளின் வாதை தொடர்ந்தது. இந்த வெட்டுக்கிளிகள் பயிர் நிலத்தில் மீதியானதை சாப்பிட்டது. யாத்திராகமம் 10:21 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்க இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். இதனால் 3 நாட்களாக எகிப்தில் யாரும் எதையும் பார்க்க முடியவில்லை. இருப்பினும் இந்த இருள் இஸ்ரவேலரை பாதிக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் மட்டும் ஒளி இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரை ஒரு வாதை கூட அணுகவில்லை. இவைகளெல்லாம் பார்த்தும் கூட இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்கும்படியாக பிறவன் மனம் திரும்பவில்லை என்று இறைவாக்கியம் கூறுகிறது. யாத்திராகமம் 10:28 பார்க்கும்போது, பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அன்பானவர்களே, பிறவன் மேலும் எகிப்தின் மேலும் இறைவன் அனுப்பின கடைசி வாதையை பார்ப்பதற்கு நமக்கு இது ஏற்ற நேரம் அல்ல. அதை அடுத்த பாடத்திட்டத்தில் நாம் பார்க்கலாம். இதை சுருக்கமாக கூறினால், பிறவன் இறைவனோடு மோத முயன்றான். ஆனால் அவனும் அவனுடைய மந்திரவாதிகளும் வெற்றி கொண்டார்களா? இல்லை, அவர்கள் இறைவனை வெல்ல முடியாது. ஒரு முட்டை ஒரு பாறையுடன் மோதி வெற்றி பெற முடியுமா? 1 கொரிந்தியர் 10:11 இவ்விதமாய் சொல்கிறது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இறைவன் நம்மை எச்சரிக்க விரும்புகிறான். நாம் அவனுடைய எச்சரிப்பை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிவோமாக. இதை கவனிக்கிற நீங்கள் இறைவாக்கை கவனிக்கிறீர்களா? நீங்கள் அதை கடைபிடிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பிறவனைப் போலவே இறைவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா? உங்கள் இருதயமே அதற்கு பதிலளிக்கட்டும். இறைவனுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக உங்கள் மூதாதையரின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் இறை வணக்கத்திற்கும் அடிபடுகிறீர்களா? இறைவாக்கை மனத்தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டீர்களா? அல்லது இறைவனுடன் போராடுகிறீர்களா? ஒரு முட்டையான நீங்கள் பாறையான இறைவனுடன் மல்யுத்தம் பண்ணக்கூடாது. இன்ஷான் முட்டையை போன்றவன், இறைவாக்கு என்பது பாறையை போன்றது. 1 பேதுரு 1:24-25 இவ்விதமாய் சொல்கிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்துடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த பாறையாகிய இறைவாக்கின் மேல் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை உறுதியாக வைத்துக் கொள்வார்கள். இந்த பாறையாகிய இருக்கும் இறைவாக்கின் மேல் உங்கள் வாழ்க்கையை கட்டாவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் நொறுங்கி போகும். இறைவாக்குடன் இன்ஷானால் போராட முடியாது. நமது அடுத்த பாடத்திட்டத்தில் இஸ்ரவேலர்களை ஃபிரவுன் எகிப்தை விட்டு வெளியேற்ற இறைவன் என்ன செய்தான் என்பதை பார்க்க போகிறோம். உபாகமம் 32:4 இவ்விதமாய் சொல்கிறது, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அன்பானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.